நேயர்களே, இசையேடு நிகழ்ச்சியில் விருதங்க மாமேதை பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் சீடர் திருச்சி சங்கரன் அவர்கள் தமது குருநாதர் பற்றிய பல சுவையான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார். உடன் உரையாடுபவர் வி எம் சுந்தரம் அவர்கள்.
நமஸ்காரம் திருச்சி சங்கரன் அவர்களே.
நமஸ்காரம்.
நீங்க மிருதங்க உலகத்துல இணையில்லாத ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்த பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடைய சிஷ்யர். இன்னைக்கு உங்களை சந்திச்சு அவரை பத்தியும் உங்களை பத்தியும் நான் அங்க தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். பல விஷயங்களை உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. நீங்க பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடைய சிஷ்ய பரம்பரையில் எத்தனையோ பேர் இருக்கா? இன்னைக்கு ட்ரூ ரெப்ரஸன்டேட்டிவ் பழனி ஸ்கூல்னு சொன்னா உங்களை தான் சொல்லலாங்கிற அளவில் நீங்க ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கீங்க. நீங்க எப்படி அவர்கிட்ட மிருதங்கம் சொல்லிக்க முதல் போனேன்னு சொல்ல முடியுமா?
நான் சொல்றேங்க. நான் வந்து முதல்ல மிருதங்க அபியாசம் பண்ணது என்னுடைய குருவும் என்னுடைய சகோதரரும் கசின் பிரதர் ஆகிய பூவாளூர் வெங்கட்ராமன்.
ஓ,
அவர் வந்து முதல்ல மயிலாற்றூர் சாமியார் என்ற கத்துண்டு பிறகு அவர் பழனி அண்ணாட்ட படிச்சவர்.
அப்படியா?
அந்த ஸ்கூல்ல அப்போ முதல் அபியாசம் எனக்கு அவர்கிட்டதான். அவர்கிட்ட எனக்கு ஒரு 1.5 வருஷ காலம் 2 வருஷ காலம் நல்லா அவர்கிட்ட பயிற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பெரியவர்கிட்ட என்னை வாசி காமிச்சார்.
ஓ,
அப்ப வாசி காமிக்கிறது அவர் உடனே சந்தோஷப்பட்டு இந்த சின்ன பையன் அப்ப எனக்கு 7 வயசுதான் அதை கேட்டுட்டு இப்பவே எனக்கு கொண்டு விட்டுடும், இந்த பையனை நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னார் அவர். அப்ப சொன்னார், பையன் ரொம்ப சின்ன பையன், உங்களெல்லாம் குருகுல வாசம் செய்யறதுக்கு அவனால ஈடு கொடுக்க முடியுமா தெரியல, இன்னும் 1 வருஷ காலமும் 2 வருஷ காலமும் போகட்டும், அப்புறம் உங்களெண்டதான் விட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் பி ஏ வெங்கட்ராமன் அவர் என்னை இது தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட என்னை அனுப்பிச்சு வச்சார். அப்படித்தான் நான் அவர்கிட்ட முதல்ல போய் சேர்ந்தேனா.
ஓஹோ,
குருநாதர்ட்ட.
இப்போ பழனி சுப்பிரமணிய பிள்ளை வந்து ரொம்ப பெரிய சிறப்பா அவரோட காலத்துல எத்தனையோ மிருதங்க வித்வான்கள் இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவர் ஒரு யூனிக் ஆர்டிஸ்டா அவர் இருந்து வாழ்ந்திருக்கார். அவருடைய சிறப்பு என்னங்கறத கொஞ்சம் சொல்லுங்க.
அதற்கு கூட அந்த என்னோட குருகுலவாசத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியா நான் சொல்றேன். அதாவது வெங்கட்ராமையர் நான் முதல்ல சொன்ன பிரகாரம் 2 வருஷ காலம் படிச்சுட்டு அப்புறம் பெரியவரண்ட கொண்டு விட்டார். அப்போ வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி பையன் வந்து கொடுத்த உடனே வாங்கி வாசிச்சு அதை புரிஞ்சுட்டு செய்யறானேன்னு ரொம்ப, நான் அவருக்கு ஒரு செல்ல குழந்தைன்னே சொல்லலாம் அந்த மாதிரி இது பண்ணார். என்னுடைய அரங்கேற்றம் வந்து 1955 நந்துடியான் பிள்ளையார் கோவில்ல ஆலத்தூர் கிருஷ்ணாபள்ளியில ஆலத்தூர் சகோதரர்கள் அவர்களுடைய கச்சேரியில நடந்தது. அவர் லால்குடி ஜெயராமன் அவர்கள் வயலில் இருக்கு.
அரங்கேற்றமே ஒரு பெரிய வித்வானுடைய
மேதைகள், ஆலத்தூர் சகோதரர்கள் லய மேதைகள். அப்போ என்னுடைய குருநாதர் பழனி அண்ணாவோட சேர்ந்தது என்னுடைய பெரிய பாக்கியம். அதோட கூட தொடர்ந்து நிறைய கச்சேரிகள் நான் அவரோட 2 மிருதங்கமாக ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. இப்ப நான் ஏதாவது அவரை பத்தி சொல்றேன்னா என்னுடைய இப்போ ஒரு 40 வருஷத்து காலத்து அனுபவம். இந்த 40 வருஷ காலத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லியர் பீரியட்ல அவரோட நான் சேர்ந்து வாசிச்சது, அங்க கத்துன்றது, அந்த அனுபவங்கள்லாம் தான் இன்னைக்கு என்னுடைய வாசிப்புல பிரதிபலிக்கிறது நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போ ஒரு நீங்க சென்னையில ட்ரூ ரெப்ரஸன்டேட்டிவ்னு அதுக்கு காரணம் எல்லாம் அவளுடைய அனுகிரகமும் ஆசையும் அவள்கிட்ட கூடவே இருந்து நான் தெரிஞ்சின்றது. அப்படி பார்க்கத்த அவளுடைய அம்சங்களை பத்தி நீங்க கேட்டதை நான் சொல்றதுக்கு விரும்புறேன். இப்போ முதல்ல அவர் பெரிய லயமேதை, எதை செஞ்சாலும் அந்த லய நுணுக்கம் தெரிஞ்சு செய்யக்கூடியவர். அப்புறம் அவருடைய வாசிப்புல சிறந்த அம்சங்கள்னு சொல்லும் பொழுது நான் வரிசையா சொல்லிட்டு வரேன்.
சொல்லுங்க.
வல்லின மெல்லினம்னு ஒரு சொல்ல எடுத்துட்டா அதை எப்படி கொடுக்கறது, அதை தொப்பி சேர்த்து அந்த தொப்பி சேர்த்து அந்த சொல்களை கொடுக்கற அழகுங்கிறத அது ரொம்ப குறவாதான் பார்க்கிறோம். இவர் அதை ரொம்ப தனி சிறப்புடன் அதை செஞ்சார். எது ஒண்ணு எடுத்திருந்தாலும் அதுக்கு வந்து அந்த குங்காரம் சேர்த்து, இப்ப குங்கின்னாக்க பழனி அண்ணாவை நினைக்காதவா கிடையாது, ஏன்னா அதுல அவர் ஸ்பெஷலிஸ்டா இருந்தார், அவ்வளவு ஸ்பெஷலைஸ் பண்ணார் அவர், அதுல ரொம்ப அழகா இருக்கும் அது. அப்போ வந்து அந்த அந்த குமிக்கிலையும் நான் இவ்வளவு விஷயங்கள்லாம் நான் நேரில் பார்த்து தெரிஞ்சுட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன்னா, இப்ப குமிக்கினா வெறுமே ஏதோ தொப்பி தட்டி இப்படி கேட்கறதுங்கிறது இல்ல. அந்த குமிக்கிலேயே நான் அப்புறம் என்னுடைய அறிவு கட்டின வகையில சில ஆராய்ச்சிகள் மூலியமாகவும் நான் பார்த்தேன்னா இப்படி எல்லாம் செஞ்சிருக்காளேன்னு. அதுல என்னுடைய வகையில நான் சொல்ல போறாக்க சுற்று குமிக்கின்னு சொல்லலாம், எதிர் குமிக்கின்னு சொல்லலாம், நேர் குமிக்கின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப சுரத்துல ஒரு அனுஸ்வரம் வருதுன்னு சொல்ற மொழி பாருங்க, அந்த மாதிரி அவர் தொப்பியில ஒரு அனுஸ்வரம் பேசும். அந்த குமிக்கில அந்த அனுஸ்வரம் பேசும். பார்க்க முடிஞ்சது. அழகா வாசிப்பாரு.
அவ்வளவு ஒரு நல்ல கணக்கு லயத்துல பெரிய மேதையா இருக்கிறவர் பாட்டுக்கு வாசிக்கிறதுங்கிற அம்சத்திலையும் ரொம்ப சிறப்பாக
இருந்திருக்காரு. ஆமா, அது நிச்சயம் அவசியம் சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டுக்கு எப்படி போஷாக்கு பண்ணி வாசிக்கணும், பல்லவிக்கு எப்படி அமர்த்துறது, அனுபல்லவிக்கு எப்படி அமர்த்துறது, சரணத்துக்கு எப்படி, இப்படி எல்லாம் வாசிப்பார். அதே சமயத்தில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதுவும் உலோ பெரியவாளோட கச்சேரி எல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ மதுரமணியருக்கு ஒரு கலந்து வாசிக்கிறத அவர் வந்து சுரம் பாடின்னு வரத்த அடுத்தாப்புல சீக்வன்ஸ் அவர் மேல் சட்டத்தில் நின்று அதுல சஞ்சாரம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சுட்டு இவர் அந்த சாப்புலயே கொடுத்துருந்தாரு. அந்த 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 மேல் சஞ்சாரம் பண்ணும்பொழுது அந்த சுரத்துக்கு தகுந்த மாதிரி அது அந்த வளர்ந்த மத்திரம் தான் பேசிட்டு இருக்கும். அது அப்புறம் தொப்பி எங்க சேர்க்கணும், அங்கதான் சேர்த்து நடுவில் வேற வேண்டாத சொல்களோ எதுவும்
போட மாட்டார்.
அந்த ஏன்னா அவருக்கு பெரிய அவருக்கு அவர் பெரிய பாடகர்.
ஆமா, ரொம்ப நல்லா பாடகர்,
ரொம்ப நல்லா பெரிய சங்கீத வித்வானவர். இது எப்படி தெரிஞ்சதுனாக்க நான் வந்து மத்தவா சொல்லியோ மத்திர நான் நேர்லயே அனுபவிச்சு கேட்டிருக்கேன். ஆத்துல பாடுவர் ஒரு தரம் ஒரு பூஜை ரூம்ல அவரும் அவருடைய சம்சாரம் அவருடைய மனைவி அவர் திருமதி கோலா ராஜம்மாள் அவளும் நல்ல சங்கீத வித்வான், அவளும் பாடக்கூடியவா. அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தரம் அந்த பூஜை ரூம்ல இந்த பரமாத்மோடு பாடியிருக்கா பாருங்க, வாகதீஸ்வரி இருந்தோம். அது இன்னும் என் காதுல அப்படி ஒலிச்சுருக்கு.
நீங்க சொன்னோட எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. தஞ்சாவூர்ல நான் இருக்கிற காலத்துல ராமலிங்க சுவாமியோட உற்சவத்துக்கு பழனி சுப்பிரமணிய பிள்ளையும் நமசிவாயமும் வந்திருந்தா. இவ ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்திருந்தா. வந்து இப்படி அன்னைக்கு சாப்பிட சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டை பாட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நமசிவாயத்துக்கு வந்தது. சும்மா அத வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது பாடி ரெண்டு பேரும் பாடி இவர் ரெண்டு பேரும் சுரம் பாடினான்
அன்னைக்கு.
அது எனக்கு இன்னும் ரொம்ப பசுமையானுடைய நினைவில் இருக்கு. அதனால அவர் ரொம்ப நல்ல பாட்டுலையும் சிறந்த வித்வான்,
பெரிய வித்வான்.
அதனால அவர் வந்து பாட்டுக்கு போஷாக் பண்ணி வாசிக்கிறதுலயும் ரொம்ப சிறப்பா இருந்தாருங்கிறது நான் இன்னைக்கு அனுபவிச்சேன், தெரிஞ்சேன்.
அப்படி பாட்டுக்கு வாசிக்கிறது இன்னொன்னு சில விரும்புறேன்
சொல்லுங்க.
இந்த மாதிரி எவ்வளவோ பெரிய கீர்த்தனைகளுக்கு வாசிக்கிறது அந்த மாதிரி உண்டு. இந்த சில்லறை உருப்படிகள் சொல்ற போது இந்த பெரிய தனியார் ஆனதுக்கு அப்புறமா ஒரு லைட்
கிளாஸ்
அதுக்கு ஒரு அழகா அப்பதான் சுவையோட நல்ல ஒரு வெத்தலை பாக்க போட்டு அவர் இந்த கேக்க அமுத்து வர அந்த குமிக்கியில தொட்டியில ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி இந்த கந்தன் கருணை வெள்ளை தாமரை எப்போ ஒரு வாரம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்படி வாசிப்பாரு, ரொம்ப அழகா இருக்கும்.
அதே மாதிரி அவருடைய வாசிப்புல இந்த அரைச்சாப்பு ஒண்ணு ரொம்ப வசதியான ஒரு அரைச்சாப்பு. அநேகமா அந்த மாதிரி வேற யார்ட்டையும் கேட்க முடியாதுங்கிற அளவுல அந்த அரைச்சாப்பு, அந்த அவருடைய அரைச்சாப்பு கேட்கறச்செல்லாம் எனக்கு ராமதாஸ் ராவ் ஞாபகம். அப்படி ஒரு அரைச்சாப்பு. இந்த அரைச்சாப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய அரைச்சாப்பை பத்தி
நீங்க சொன்னது போல ரொம்ப அவருக்குன்னு ஒரு தனி கைன்னே சொல்லுவேன் அந்த அந்த நாதம், அந்த அந்த தனி கை. ஏன்னா எங்க பாடாந்தரத்துல பின்னாடி வார்த்தை நான் சொல்றதுக்கு விரும்புறேன்னா, இப்ப அவர் பழனி அண்ணாவுடைய ஸ்கூல்னு சொன்னா அதுல என்ன அம்சங்கள்னு சொல்லும் போது நான் சொல்ல விரும்புறேன்னா, அப்ப பார்த்தேனாக்க பல சொற்கள் கோர்வைகள் அரைச்சாப்புல இருந்து ஆரம்பிக்கும். அது தொப்பி சேர்த்து அப்படி தங்கடத்தும் அப்படின்னு போட்டாருன்னா அது சாதாரணமா இன்னொரு ஸ்கூல்ல இருக்கிறவா எடுத்து வாசிக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அது அவ்வளவு அழகா விழும். ஏன்னா அநேகமா சொற்கள் எல்லாமே தொப்பி சேர்த்த கைகள் ஜாஸ்தி. அதனால கொஞ்சம் கடினம்னே சொல்லுவா. மற்ற வித்வான எல்லாம் கேட்டவாள்லாம் சொல்லுவா அவர் பழனியண்ணா கையாண்ட சில ஜதிகள் அந்த கோர்வைகள் அந்த சொல் சீக்வன்ஸ் இதெல்லாம் வாசிக்கிறது கடினம்னு எல்லாருமே சொல்லுவா. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அரைச்ச அப்போ அப்போ ரொம்ப நல்லா விழும்.
இப்ப அவருடைய தகப்பனார் முத்தையா பிள்ளை பெரிய மிருதங்க வித்வான், முதல்ல தவிழ் வித்வானா இருந்தா அப்புறம் அவர் மிருதங்க வித்வானா ஆனார்.
ஆமா,
அவருடைய வாசிப்புல அந்த அரைச்சாப்பெல்லாம் அப்படி இல்ல. அவருடைய கைக்கு இது அமைஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி அவருடைய கையுடைய விசேஷம் நிச்சயமா சொல்லலாம். அதே மாதிரி அவர் வந்து இந்த பாட்டுகள் பல்லவிகளுக்கு வாசிக்கிறது, ஏன்னா அவர் நிறைய ஆலத்தூர் பெரிய பெரிய பல்லவி மேதைகளுக்கு எல்லாம் நிறைய வாசிச்சவர். திருப்புகள் அது அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு அம்சம். அது இந்த திருப்புகளுக்கு வாசிக்கிறதுன்னு ஒண்ணு அவர் சொல்லுவார், அது உங்களுக்கும் தெரியும். அது கொஞ்சம் சொல்லுங்க.
அவருக்கு திருப்புகள்ல ஒரு அலாதி பிரியம். அவரே பாடுவர். வந்து கிருஷ்ணாபள்ளியில அருணகிரி உற்சவம் நடத்துவா. அப்போ வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சுவாமிநாதன் பிள்ளை ஃப்ளூட் எல்லாமே திருப்புகழ் கச்சேரி தான். இந்த திருப்புகழ் உங்களுக்கு தெரியும், அநேகமா எல்லா அபூர்வ தாளங்கள், சந்த தாளங்கள், கைப்பிடி தாளம் சொல்றதும் உண்டு. அந்த மாதிரி கணக்குல தான் வரும் அது. அதுல சாதாரணமா முதல்ல திருப்புகழுக்கு வாசிக்கிறதே சிரமம். அதுல அவர் ரொம்ப ஆர்வத்தோட தனி வாசிப்பார்,
தனி வாசிப்பார்.
அதுக்கு தனி மோகராக்கள் கோர்வைகள் தயார் பண்றது அவருக்கு ரொம்ப அலாதி பிரியம். அப்படி நாங்க ரெண்டு பேரும் திருப்பூர் தாளங்களுக்கே தனி வாசிச்சிருக்கோம். அவர் வந்து ஒரு அது அப்படியே அந்த சந்தங்கள் எடுத்து எடுத்து கொடுப்பாரு. அது அதுவும் முக்கியமா அந்த கண்ட துருவத்துல பனியின்
சொல்லி
அது அடிக்கடி ஆளுத்தூர் பாடுவார். மற்றபடி அவர் சுவாமிநாத பள்ளி நிறைய வாசிச்சிருக்கார். அதுக்கு தனியா மோராக்கள் கோர்வைகள் பண்றதுல அவருக்கு ரொம்ப பிரியம். நான் வேணா அது ஒண்ணு சொல்லி
காணும்.
இது வந்து கண்ட ஜாதி துருவதாளம், எடுப்பு வந்து வீச்சில் இந்த பனியின் மெந்துளி. அதாவது சமத்திலிருந்து எண்ணாக்க ஆறு தள்ளி இது தித்தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தித்தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தக ஜனத்தும் தக ஜனத்தும், தித்தலாம் கிட்டத்தக்க தடை கெடுத்தும், தித்தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தக ஜனத்தும் தக ஜனத்தும், தித்தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தித்தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தக ஜனத்தும் தித்தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தக ஜனத்தும் தித்தலாம் திகட்டத்தக்க தடை கெடுத்தும், தக ஜனத்தும் தக ஜன தக ஜனத்தும் தக ஜன தக ஜன தக ஜன தக ஜனத்தும் தக ஜனத்தும் தக ஜனத்தும். அப்படி வாசிப்பாரு.
அதுக்குமே ஒரு தனியான ஒரு
இதெல்லாம் அவருக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி. அதே மாதிரி இப்ப இந்த கண்டநடையில திருப்புகள் நிராமய புராதன அப்படி இந்த வீச்சில நாலு தள்ளி எடுக்கிறது அதெல்லாம் அப்படியே சொல்றதுன்னா பூந்து விளையாடுவர். அப்படி வாசிப்பாரு.
அதே மாதிரி காதி மோதி
காதி மோதி
வாசிப்பாரு.
நிறைய செய்திருக்காரு அவர்.
இப்போ சாதாரணமா மிருதங்க உலகத்துல தஞ்சாவூர் பாணி, புதுக்கோட்டை பாணி இப்படி எல்லாம் சொல்றா இல்லையா? இல்ல இப்போ பழனி சுப்பிரமணிய பிள்ளை எந்த ஸ்கூல்னு நீங்க நினைக்கிறீங்க?
இது ரொம்ப ஒரு விசேஷமான கேள்விதான். இது ஒரு நகைச்சுவையோட சொல்லணும்னா தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் அதிக வித்தியா அதிக தூரம் இல்லை,
தூரம் இல்லை.
ஆனா வந்து புதுக்கோட்டைன்னு சொல்லும்பொழுது இவர் எங்க வாத்தியார் நான் முக்கியமா குறிப்பிட வேண்டியது புதுக்கோட்டை பரம்பரை சேர்ந்தவர்னு சொல்லுவேன். ஏன்னா அவா தகப்பனார் முத்தியா பிள்ளை, அவரும் ஸ்ரீமான் தட்சிணாமூர்த்தி பிள்ளையும் அவர் புதுக்கோட்டை மாமுண்டியா பிள்ளையிட்ட சீடர்களாக இருந்தவர். எங்க குருநாதருக்கு தட்சிணாமூர்த்தி பிள்ளையிட்ட அபார பக்தி, வாய்க்கு வாய் சொல்லிட்டே இருப்பார். அவர் ஆங்கிலத்தை சொல்ல போனா அவருடைய மென்டோர்னு சொல்லலாம். அப்படி அவர்கிட்ட குரு பக்தின்னா அதே மாதிரி அவருக்கும் இவரண்ட ரொம்ப பெரிய ஜாஸ்தி. அவர் தன்னை குருவா தான் வச்சிருந்தார். நாங்கெல்லாம் கச்சேரி போயிட்டு வந்து கேட்டுட்டாக்க அப்புறம் வந்து என்ன சொல்ற நீங்க எல்லாம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை வாசி கேட்கணும் அப்படின்னு தான் அந்த அவருடைய அந்த பக்தி எப்பவும் பிரதிபலிச்சுட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த பாணின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஒரு ஒரு சட்டிலான க்வெஸ்சன் இது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சொல்லும் சொந்தம், இந்த சொல்லு என்னதான் சேர்ந்தது உங்களதான் சேர்ந்தது அப்படிங்கிறது எல்லாரும். ஆனா அந்த போடுற விதம், அந்த வல்லின மெல்லினம், அப்படி பாக்கறத அதே மாதிரி இந்த கோர்வைகள் தயாரிப்புன்னு பாக்கும்பொழுது இது பெரியவர் பால்காட் மணியர் அவர்களே சொன்ன சமாச்சாரம். இந்த மாதிரி ஆரம்பத்துல இந்த விசேஷமான கோர்வைகள் எல்லாம் பார்த்தவர் மாமுண்டியா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்ப தஞ்சாவூர் வழினாக்க அதுல பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கும், அதே மாதிரி புதுக்கோட்டை வழினா அதுல பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மிருதங்கள் அத்தனையுமே நாம இந்த ரெண்டு ஸ்கூல்ல அடைக்கிடலாம் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அப்ப வந்தபோது அந்த புதுக்கோட்டை பரம்பரை அவருடைய வாசிப்புல எப்படியும் பிரதிபலிக்கும், எப்பொழுதும் பிரதிபலிக்கும். ஏன்னா அந்த கோர்வைகள் அவர் கையாண்ட விதம். அதே சமயத்துல இப்ப குமிக்கின்னு சொல்றோம், இப்ப குமிக்கி எல்லாம் இப்ப நம்ம சரித்திர சரித்திர சம்பந்தமா ஆராய்ச்சி நான் ஈடுபட்டதுனால அதையும் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப வந்து குமிக்கி டேக்கால்லாம் ஒரு மராத்தாஸ் கான்ட்ரிபியூஷன், தஞ்சாவூர் ஸ்டைல் ஆஃப் மிருதங்கத்துல அவளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லலாம் நிச்சயமா. அந்த குமிக்கி டேக்கா அதெல்லாம் வந்ததெல்லாம் அதே மாதிரி இவர் தட்சிணாமூர்த்தி பிள்ளைக்கும் இவர் நாராயணசாமி அப்பா அப்பாவோட தொடர்பு உண்டு ரொம்ப சொல்லுவாங்க. அதை எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க. அப்போ இவருடைய பாணின்னு சொல்லும் பொழுது இவர் புதுக்கோட்டை பரம்பரையை சேர்ந்தவர், ஆனாலும் தனக்கு ஒரு வழியை வகுத்துட்டார். அப்பதான் அதைத்தான் நான் சொல்ல வரேன், பழனி பாணி அப்படிங்கறத அவர் எஸ்டாப்லிஷ் பண்ணார்.
அவருக்கு புதுக்கோட்டை இன்ஸ்பிரேஷன் தட்சிணாமூர்த்தி பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்க, பிரபல தவிழ் வித்வானா இருந்தவர் பஞ்சாமி பிள்ளை அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவருக்கு ரொம்ப ஒரு இருந்தது. அந்த இன்ஃபுளுன்ஸ் அவரோட வாசிப்புலையும் பிரதிபலிச்சதுன்னு அவரே சொல்லுவார். அதனால அது புதுக்கோட்டை பாணியாக ஆரம்பிச்சா கூட நீங்க சொல்ற மாதிரி அவர் தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பாணியை உண்டாக்கி அது ஒரு ஒரிஜினாலிட்டியோட அவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய மேதையாக அவர் விளங்கியிருக்கார்.
அந்த சந்தர்ப்பத்தில் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் எல்லாம் அவர்கிட்ட குருகுலவாசம் செய்த காலத்துல அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, இது ராஜபாதை, இதுல போகணும், ஆனா உனக்குன்னு ஒண்ணு கிடைக்கும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் நம்ம சொல்றோம் பாருங்க, தனக்குன்னு ஒரு வழி வகுத்துக்கிறது அது கிடைக்கணும், அதுக்கு உழைச்சா கிடைக்கும் அடிக்கடி சொல்லுவார். அது அவரே ஒரு எடுத்துக்காட்டா இருந்தார். புதுக்கோட்டை பரம்பரையில வந்தாலும் பழனியோட பாணி அப்படிங்கிற அளவுக்கு அவர் தயார் பண்ணின, அதைதான் ஃபாலோ பண்ணிட்டு வரைக்கும் வந்துட்டு இருக்கும்.
ரெண்டு பாணியை பொறுத்தவரையிலும் ஜென்ரலா ஒரு நோஷன் இருக்கு. அதாவது ஒரு பாட்டு அதுக்கு வாசிக்கிறச்ச இந்த பாட்டு மாதிரியே வாசிக்கிறது, அந்த பாட்டுக்கு வாசிக்கிறது, அந்த பாட்டை போஷாக்கு பண்ணி, அந்த பாட்டை வாசிக்கிறது இல்ல, ஆனா அந்த பாட்டுக்கு போஷாக்கு பண்ணி அதை ரொம்ப வசதியா ஜனங்களுக்கு காதலுக்கு விழற மாதிரி செய்யறது. இந்த ரெண்டு இது சொல்றாங்க. இப்ப இதுல பழனி சுப்பிரமணிய பிள்ளையை பொறுத்தவரையிலும் இந்த பாட்டுக்கு போஷாக்கு பண்ணி அதை ரொம்ப சிறப்பா பண்ணக்கூடிய அளவுல அவர் இருந்தார் அப்படின்னு தான் நீங்க.
அப்படிதான் நான் சொல்லுவேன், முழுக்க முழுக்க அவர் பாட்டை போஷாக்கு பண்ணி எப்படி வாசிக்கணுமோ அப்பப்போ வேணா அந்த ஃப்ரேஸை எடுத்து காமிப்பாரே தவிர பாட்டு மாதிரியே அப்படியே அடிக்க அடி அந்த 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 சிலபலுக்கு அந்த அந்த சொல்லுக்கு சொல்லு அப்படி வாசிக்கணுங்கிறது இல்ல.
இல்ல
அவர் அப்படித்தான் அதை நிரூபணம் பண்ணி காமிச்சார்.
ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சில பாடல்களுக்கு நம்ம அந்த பாட்டு மாதிரியே தான் அமுத்த வேண்டியிருக்கு. சில பாடல்கள் அதுக்கு வந்து பாட்டுக்கு வாசிக்கிறோம் வேற ஏதோ ஒரு சொல்ல போட்டு சர்வலுக்கு அமைத்துருவானா அது ஒற்றது. அதனால அவர் அதையும்
கையாண்டிருக்காரு.
அப்போ அவருடைய வாசிப்பு இவ்வளவு சிறப்பா இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட போய் சிஷியரா போனீங்க, ஆனா நீங்க ரொம்ப ஒரு போஸ்ட் கிராஜுவேட் நல்லா படிச்சவர், உங்களுக்கு எப்படி வந்து படிப்பையும் வச்சுக்கிண்டு மிருதங்கத்தையும் பண்ணணுங்கிற மாதிரி எப்படி இருந்தது? உங்க வாஜியார் அதுக்கு அலோ பண்ணாரா படிக்கிறதுக்கு?
நான் வந்து முன்னாடி சொன்னது போல சின்ன வயசுல எனக்கு அரங்கேற்றமெல்லாம் ஆச்சு. அப்ப கிருஷ்ணாபள்ளியில தான் நான் இருந்துட்டு இருந்தேன். இவர் பெரியவரண்ட நான் எப்பவும் லீவுக்கு லீவ் வருவேன், நான் மெட்ராஸுக்கு வந்து இருந்து குருகுல வாசம் செஞ்சு இப்ப மேற்கொண்டு படிச்சுட்டு அவரோட கச்சேரி எல்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன். நான் அவர் காத்துட்டு இருந்தார், நான் எப்போ SSLC முடிக்க போறேன்னு விட்டு முடிச்சேனோ இல்லையோ உடனே கையோட இங்க வந்து இருக்கணும்னு விட்டார். அப்ப நான் ஒரு வருஷம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அவர் சொல்லிட்டு எங்க தகப்பனாரை கூப்பிட்டு, இது மாதிரி பையனுக்கு மேற்கொண்டு படிப்பு எல்லாம் தேவையில்லை, அவன் நன்னா வருவான் மிருதங்கத்துல, அதனால நீங்க இங்க எங்கிட்ட விட்டுடும் அப்படின்னு சொன்னார். எங்க ஃபாதர் ரொம்ப ஒரு அற மனசோட தான் வந்து இது பண்ணினார். ஏன்னா அவளுக்கு எல்லாம் ஒரு படிக்கிறதோட இல்ல சங்கீதத்துல வந்து இதுல காலக்ஷேபம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு குறி, ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லையா மனசுல, சங்கீதத்தை வச்சுன்னு என்ன பண்றது, வாழ்க்கைக்கு போருமா அது அப்படிங்கிற ஒரு கவலையினால வாழ நினைச்சது உண்டு. இருந்தாலும் அப்ப அந்த ஒரு வருஷம் நான் இருந்தேனே அது வந்து ரொம்ப கோல்டன் பீரியட் நான் சொல்றேன். ஏன்னா இந்த ரெண்டு மிருதங்கம் நான் சொன்னேன், அது வந்து இப்ப மாதிரி தான் பப்ளிசிட்டி அது முன்னாடியே சொல்றது ஈவன் ஒத்திகை இதெல்லாம் கூட கிடையாது. மத்தியானம் மிருதங்கத்தை அவர் வந்து ஒரு 3 மணி வாக்கில பாத்துட்டு இருப்பார். அப்ப என்ன பார்த்து, ஐயா நீயும் வாசிச்சுட அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பயம், என்ன செய்ய போறோம் நாம. ஆனா பாருங்க இந்த குருகுல வாசத்தினுடைய விசேஷம், நேருக்கு நேர உட்காந்து வச்சு பாடம் சொல்றது இல்ல, ஆன் தி ஸ்டேஜ் நம்ம கான்செப்ட் ஸ்டேஜ்ல மேடை மேல அவளுடைய கண் பார்வை இருக்கு பாருங்க, அந்த ஒரு பார்வைக்கு 1000 பொருள். இந்த சமயத்துல இது செய், இந்த சமயத்துல நீ விடு, இப்ப நான் வாசிப்பேன், இப்ப நீ சேர்ந்துக்கோ, இப்படி இப்படி செய், அவ்வளவும் கண்ணுனாலேயே காமிப்பான். அப்படித்தான் நான் அப்புறம் வாசிச்சு இப்படித்தான் அப்படி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது, பெரிய பெரிய வித்வான்களோட சேர்ந்து வாசிக்கிறது. அப்புறம் என்ன பண்ணிதார் எங்க தகப்ப நான் திருப்பியும் என்னுடைய கசன் பிரதர் வெங்கட்ராமையரும் அவருக்கும் நான் மேற்கொண்டு படிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. அவ ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணி எங்க வாஜாரண்ட மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, பையனை படிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு. அப்ப சொன்னார், என்ன நம்பிக்கை இல்லையா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அவன் நல்லா வருவான்னு, வெறி வித்வானா வருவான் அப்படின்னு சொல்றேன், அப்படி இல்ல உங்க காலம் வேற, இனிமே வரப்போற காலமெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப முன்னாடி கேட்டு போது, அவன் பையன் இப்ப மெட்ராஸ்லயே இருக்கணும், இங்கேயே காலேஜ் போகணும், காலேஜ் நேரம் போக தவிர இங்கதான் இருக்கணும், என்னோட இருக்கணும் அப்படி அந்த அந்த கண்டிஷனுக்கு எல்லாம் சம்மதமா இருந்தாக்க நீங்க பையனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றதன் பேர்ல நான் உடனே காலேஜ் சேர்ந்தேனா. அது பின்னாடி பாருங்க பிளெஸிங் இன் டிஸ்கஷன் சொல்லுவான் அந்த மாதிரி. அது அந்த படிப்பும் எனக்கு ரொம்ப இன்னைக்கு உதவியா, இப்ப நான் கனடால ஆர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருக்கேன், மியூசிகாலஜிஸ்டா இருக்கேன்னா அந்த இங்கிலீஷ் படிப்பு அந்த இதெல்லாம் அந்த பேக்ரவுண்ட் அந்த இதெல்லாம் நல்லா இப்ப ஹெல்ப் பண்றது. இப்ப என்னுடைய நம்ம கலை சம்பந்தமாவே ஆராய்ச்சி செய்து புத்தகங்கள் எழுதி இது சம்பந்தமா நிறைய நூல்கள்லாம் வெளியிடுறதுக்கு எனக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. அதனால அப்போ வந்து அப்படி அவர் சம்மதம் சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு சிரமமா இருந்தது. அப்புறம் அவரே பெருமைப்பட்டார், ஆனா அப்ப ரொம்ப காலம் இல்லை. நான் அவர் வந்து 1962 அவர் நான் பூர்ணமா இருந்து நான் கிராஜுவேட் ஆகி வெளியே வந்து பார்க்கல.
சரி, நீங்க ஒரு கிராஜுவேட் ஆகி போஸ்ட் கிராஜுவேட் ஆனீங்க, அதுக்கப்புறம் மிருதங்கத்தை வந்து ஒரு ப்ரொஃபஷனா, ஏன்னா அவங்க பெரியவா எல்லாமே கவலைப்பட்டிருக்கா இனிமே சங்கீதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப என்ன பொறுத்தவரையும் கூட நான் ஆரம்பத்துல சங்கீதம் எல்லாம் கத்துனேன், எங்க தகப்பனா இருந்து இதெல்லாம் வந்து உதவாது இனிமே வரப்போற காலத்துல, அதனால நீ படிச்சு ஏதாவது உதவம் பாக்குறதுக்கு வழி பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவார். இப்ப உங்க பெரியவாலாம் அந்த மாதிரி நினைச்சிருக்கா. அதே மாதிரி நீங்க படிச்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க மிருதங்கத்தை வந்து ஒரு ப்ரொஃபஷனாவே எடுத்துக்கணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் என்ன மாதிரி வந்தது?
என் விஷயத்துல இது ரொம்ப இங்கிலீஷ் ஆங்கிலத்துல சொன்ன ஐரானிக்கல் சொல்லுவா, என்னுடைய சங்கீதம் தான் என்னுடைய படிப்புக்கு உதவி செஞ்சது.
ஓ,
நான் கச்சேரி பண்ணி சம்பாதிச்சு தான் நான் காலேஜுக்கு டியூஷன் ஃபீ கட்டினேன்.
அப்படியா?
எனக்கு சின்ன வயசுல இருந்தே சங்கீதத்தில் அவ்வளவு ஆர்வம், அதனால நான் ஒருபோதும் நான் கச்சேரி செய்ததை நிறுத்தினதோ வாசிக்கிறத பத்தி அதுக்கு ரெண்டாவது நினைவே கிடையாது. அந்த இடத்துல எனக்கு சங்கீதம் தான் மூச்சு அப்படிங்கிற அளவுல. அதே மாதிரி இப்ப நான் எனக்கு இந்த யார்க்கு பல்கலைக்கழகம் பேராசிரியா இருக்கேன், ப்ரொஃபஸரா இருக்கேன், என்னுடைய சப்ஜெக்டும் அந்த மாதிரி. இப்ப நான் எக்கனாமிக்ஸ் டிகிரி வாங்கியிருந்தாலும் நல்ல வேலையா நான் ஒரு எக்கனாமிக்ஸ் லெக்சராகவோ எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராகவோ போகல. நான் அங்க மியூசிக்காலஜிஸ்ட் நான் தான் போய் அந்த தென்னிந்திய சங்கீதத்தை ஆரம்பிச்சு வச்சேன். என்னோட கூட ஜான் ஹிகின்ஸ் அப்ப அமெரிக்கன் நம்முடைய சங்கீதத்தை படிச்சாரு, நானும் அவருமா தான் சேர்ந்து போய் இந்த இடத்துல நாங்க இந்த சங்கீதத்தை துவக்கி வச்சோம். இன்றைக்கு ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு பிரச்சனைனா இதுதான். இப்ப நான் அங்க இருந்துட்டு இருந்தாலும் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த சங்கீத சம்பந்தம் தான். ஏன்னா கர்நாடக மியூசிக் தான் நான் டீச் பண்றேன், வேர்ல்டு மியூசிக் டீச் பண்றேன், நான் அடிக்கடி கச்சேரிகள் வாசிக்கிறேன், இது சம்பந்தமா தான் ஆராய்ச்சி செய்து இந்த கட்டுரை எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். எங்கிட்ட நிறைய பேர் வந்து தீசிஸ் எழுதுறா, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்றான். அதனால என்னுடைய பிரஜையை முழுக்கும் இதுதான். அதனால நான் இதை வந்து ப்ரொஃபஷனா வச்சிருந்தது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை.
இல்ல இல்ல, அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு பெரிய டிவோஷன் அந்த ஆர்ட்ல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஒரு சிறப்பான நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கு உங்க குருவுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஒரு டிவோஷன் ஆஸ் வெல் அஸ் டெடிகேஷன் டு தி ஆர்ட் ரெண்டும் இருக்கு. இப்ப உங்க குரு வந்து அவ்வளவு லட்சண வித்வானா இருந்து வாசிச்சு ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருப்பாருங்கிறதுனால நான் கேட்கறேன். இருக்கும்போது சில லட்சியத்தையும் அவர் தன்னுடைய வாசிப்புல அவர் கையாண்டிருக்கார்.
ஆமா
இல்லையா? கோர்வைகள் வாசிக்கிறாங்க, சில லட்சிய கோர்வைகள் சிலது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் வந்து கணக்கில் சிறந்தவரா இருந்தாரோ அதே மாதிரி லட்சியத்துக்கும் ஒரு பிரதானியம் கொடுத்தார். அப்ப சொல்லுவார், இந்த லட்சியம்னு வரும்போது கோர்வைகள்ல வந்து எடுத்துட்டாக்க உதாரணமாக லட்சணக்கோர்வை லட்சிய கோர்வைன்னு சொல்லலாம். நல்ல கணக்கு பார்த்து சுத்தமா கணக்கோட வாசிக்கிறது ஒரு கோர்வை, அது ஒரு டைப். இன்னொரு வகை என்னன்னு கேட்டாக்க, இப்ப ஒரு சொல்ல எடுத்துக்கிறோம், தின்னு தாங்கிறது அப்படின்னு வாசிப்பேன். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா சில பேர் ஏன் இங்க வந்து கணக்கு வந்து கொஞ்சம் குறையுது இங்க கூடுறது இப்படி கணக்கு பண்ணி. ஆனா சொல்ல அழகு, ஒரு சொல்ல எடுத்துண்டா அதை அழகா எப்படி குறையறது, அந்த லட்சியத்தை பார்ப்பார். அந்த ஏஸ்தெட்டிக் சென்ஸ் அதுதான் அவர் பார்த்தார். அதுக்குண்டான ஒரு ரசம், அந்த ரசத்தை ரொம்ப அனுபவிச்சவர். அவருக்கு அதுக்கு கணக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அவர் அவ்வளவு அழகா வாசிப்பார்.
அதுதானே முக்கியம், ஏஸ்தெட்டிக்ஸ் தானே முக்கியம் நம்ம சங்கீதத்துக்கு பிராதான்யம்,
பாட்டாகட்டும்
மிருதங்கமா இருக்கட்டும் முக்கியம். அது அதனால அவர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அது
ஆனா அவர் கையாண்ட விதம் ரொம்ப அழகு, ரொம்ப அழகு.
அவருடைய அபிப்பிராயங்களை ஏதாவது ஒண்ணு நீங்க வாசி காமிக்க முடியுமா? ஏதாவது மிருதங்கம் இல்லைன்னா கஞ்சிரா கஞ்சிரா அதை வாசி காமிக்க முடியுமா?
நான் அவர் வாசிய சில கஞ்சிரா சம்பவங்களை பத்தி சொல்ல விரும்புறேன்.
ஏன்னா அவர் கஞ்சிராவும் நிறைய வாசிச்சிருக்கேன்,
பெரிய நிபுணர் அவர் வந்து. ஏன்னா அவர் வந்து கஞ்சிரா எடுத்து வாசியதே என்கிட்ட சொல்லியிருக்காரு, ரொம்ப பிரத்யேகமா நாங்க பேசிட்டு இருக்கிற காலத்துல சொல்லியிருக்காரு. தட்சிணாமூர்த்தி பிள்ளை கிட்ட இருக்கிற ஒரு அன்பும் மரியாதையும் அந்த பக்தி பூர்வமா தான் அவர் கஞ்சிரா எடுத்து வாசி. அப்போ வந்து நான் அவர் கஞ்சிரா வாசிச்சு கேட்ட கச்சேரிகள் ரொம்ப சிலன்னு சொல்றோம். ஏன்னா பின்னாடி அவர் கொஞ்சம் உடம்பு முடியாத போது கஞ்சிரா வாசிக்கிறத நிறுத்தி நிட்டார். அவர் வாசிச்ச கச்சேரிகள் எல்லாம் அவர் பாலக்காட்டு மணிகிறவர். அப்புறம் ஒன்னு ரெண்டு அவர் ரூபத்தி மாதிரி வாசிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கா. அப்போ வாசிக்க ரெண்டு பேரும் ரெண்டு சிம்ஹங்கள். அப்போ அவர் அவ்வளவு அழகா.
நான் ஒரு சம்பவத்தை
சொல்லுங்க.
நாட்டியத்துறையில பெரிய சக்கரவர்த்தியா இருந்த பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட வீடு கிரக பிரவேசம் ஆலத்தூர் பிரதேச கச்சேரி மணியர்வாழ் மிருதங்கம் சுப்பிரமணிய பிள்ளை கஞ்சிரா. அன்றைக்கு தனியாவரத்தில் ராஜரத்னம் பிள்ளை நான் எல்லாம் உட்காந்துருக்கோம் முன்னாடி திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை. மணியர் தனியாவரத்தனத்தை ஆரம்பிச்சு விட்டோடனே எல்லாருக்கும் என்ன ஒரு அபிப்பிராயம்னா, ரெண்டு கையில இவர் இப்படி பொறிச்சிருக்கார், இவர் ஒத்த கையை வச்சுன்னா என்ன பண்ண போறாருன்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சோம். அவர் ஆரம்பிச்சு வாசிச்சதுக்கு அப்புறம் இனிமே மணியர் என்னத்தை வாசிக்க போறாருன்னு. அதே மாதிரி மணியர் வாசன் இவர் இப்படி ஒன்னோட ஒன்னு அப்படிதான் இன்னைக்கு இருந்தது. அதனால அவர் நீங்க சொல்ற மாதிரி மணிவாளோட நிறைய வாய்ச்சிருக்காரு.
ரெண்டு பேரும் ரெண்டு சிம்மங்கள் தான். அந்த மாதிரி அவ தொழில் பண்ற இந்த மாதிரி சம்பவங்கள் நானும் ரங்கட்ராமி நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல கோயம்புத்தூர்ல ஒரு கச்சேரி மிஸ்ர சாபுதாளம், சாதாரண மிஸ்ர சாபுதாளத்தில் திசைங்கிறத தான் வாசி கேட்டிருக்கோம் நாங்க. வந்து அவர் அன்னைக்கு அன்றைய தினம் மணியர் கண்டி வாசிந்து அதுவும் ஒத்தகையிலே வாசிக்கிறாரு. இவருக்கு இவருக்கு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி அங்க பார்த்தா எல்லாம் அப்போது அண்ணா சொல்லுவார், அந்த மேடையில் இருக்கிற அத்தனை வித்வான்கள் முகத்திலையும் அப்படியே ஒரு டென்ஷன் இருக்கு,
என்ன
செய்ய போறார், இவர் ஒத்தகை வாத்தியமாச்சே, ஆனா அதுல இன்னதுன்னு இல்ல, இவருடைய டர்ன் வந்த போது அந்த கண்டத்தை என்னென்ன பண்ணலாமோ அப்படி எல்லாம் பண்ணி வாசி காமிச்சோன்னு அந்த மேடையிலேயே அந்த ஆரவாரம் மணியற்பட்ட சந்தோஷம் இதெல்லாம் நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்ட மேதை கெஞ்சிரால. அப்ப நான் சில கச்சேரிகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆத்துல வாசின்னு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பிரத்யேகமான அனுபவங்கள் வெளியில் இருக்கிற வாழ் கூட கிடைக்காது. அப்ப நான் குருகுரு வாசம் பண்ணிருந்த காலத்துல அவர் ஆத்துல வாசிப்பார். அப்ப வாசிக்கிற காலத்துல அவர் சொல்லுவார், அவர் தட்சிணாமூர்த்தி பிள்ளை தும் போட்டா எந்த சமயத்திலும் அந்த தும் அப்படித்தான் விழும் அப்படிம்பார். அதுக்கு உதாரணம் அப்படி சொல்லிட்டு வருவார், வாயில கொன்னி பீச்சுக்கிறது சொல்லத்த இப்படி போடுவார். இது நிறைய ஆத்துல
வாசிக்கிறேன். விசேஷமா அது
தாக்கடத்துக்கு தொங்குறதுன்னு போடும்போது கெஞ்சிரால அப்படிதான் அத சொல்லு. இப்படி இவர் போட்டு வருவார் அந்த தும்னு தாக்கிறதுக்கு தொங்குறதும்னா எப்ப போட்டாலும் அப்படி இவரும்
ஒரு சிறப்பான ஒரு தவில் வித்வான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களை பார்த்து தொம் தா இந்த ரெண்டு சொல்ல வச்சு ஒரு கோர்வை பண்ண முடியுமா என்று கேட்டதாகவும், இவர் உடனே தொம் த தொம் ததும் த தொம் என்று ஆரம்பிச்சு இவர் ஒன்று வாய்ச்சார்னு சொல்லுவா. அது உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இந்த மாதிரி ரெண்டு சொல்ல வச்சுட்டு ஏன் கோர்வை பண்ணப்படாதுன்னு கேள்வி வரும்போது அவர் அழகா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார். தும் 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 இப்படி ஒரு ஆசா வச்சு இதுல நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கு.
மிருதங்க மாமேதை பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் பற்றி அவருடைய சீடர் திருச்சி சங்கரன் அவர்களுடன் பி எம் சுந்தரம் அவர்கள் உரையாட கேட்டோம். இத்துடன் இன்றைய இசையடி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பு